உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது தென்னைக்கு சொட்டு நீர் பாசன முறைகள் பற்றி. இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள். தென்னைக்கு சொட்டு நீர் பாசன முறைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்நிகழ்ச்சியில் விரிவாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
தென்னைக்கு சொட்டு நீர் பாசனம் முறைகளை பற்றி நம்ம இப்பொழுது பார்ப்போம். தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் அமைத்து விவசாயம் செய்வது மிக மிக அதிகமாகி கொண்டே வருகிறது. தென்னைக்கு சொட்டு நீர் பாசனம் பல வழிகளில் அமைக்கப்படுகிறது. ஒரு சில விவசாயிகள் ஒரு தென்னை மரத்திற்கு 4 சொட்டிகளை, ஒவ்வொரு சொட்டியும் மணிக்கு 8 லிட்டர் நீர் தருமாறு அமைக்கிறாங்க. அவ்வாறு அமைக்கும் பொழுது 12 மில்லிமீட்டர் குழாய்களை பயன்படுத்தினாங்கன்னா அவங்க வந்து 7 மரங்கள் வர ஒரு குழாய் வரிசையிலேயே நிறுவுறாங்க. 16 மில்லிமீட்டர் குழாய்களை பயன்படுத்தும் பொழுது ஒரே ஒரு குழாய் வரிசையிலேயே வந்து 11 மரங்களை வந்து நிறுவுறாங்க. இந்த முறை வந்து மிக மிக நல்ல முறை. ஆனால் இந்த முறையை பயன்படுத்தினாலும் கூட சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் பொழுது வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து விவசாயிகளை எதிர்கொள்கிறாங்க. அந்த மாதிரியான அவர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளை நம்ம வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு பிரச்சனையாக நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனைகளுக்கு வந்து எவ்வாறு தீர்வு காணலாம் என்பதையும் வந்து பிரச்சனைகளை வந்து பேசிய பிறகு நான் வந்து சொல்கிறேன். பல இடங்களில் சராசரியாக 5 குதிரை திறன் ஆற்றல் கொண்ட பம்புகள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இவை வந்து நொடிக்கு 3 லிட்டர் வரை நீரை இறைக்கிறது. முன்பு குறிப்பிட்ட மாதிரி ஒரு மரத்துக்கு 4 எண்ணிக்கை கொண்ட மணிக்கு 8 லிட்டர் நீர் தரும் சொட்டிகளை அமைத்தோம் என்றால் ஒரே நேரத்தில் வந்து தோராயமாக 350 மரங்களுக்கு நீர் பாய்ச்சலாம். குறைஞ்சது 4 ஏக்கருக்கு மேலே இருந்தால் தான் 350 மரங்கள் இருக்க முடியும். ஆனால் பல இடங்களில் விவசாயிகள் 4 ஏக்கருக்கும் குறைந்த அளவு பரப்பியே வச்சு விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது போன்ற விவசாயிகள் வந்து சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் பொழுது சொட்டிகளை பயன்படுத்தினாங்கன்னா வந்து குழாய்களில் வந்து மிதமிஞ்சிய அழுத்தம் ஏற்படுது. ஏன்னா அவர்கள் வந்து சிறிய அளவு பரப்புகளை வந்து பயன்படுத்தும் பொழுது வந்து வால்வுகளை பயன்படுத்தி வந்து நீர் செல்லும் அளவை குறைக்கிறாங்க. நீர் செல்லும் அளவை குறைக்கும் பொழுது குழாயில் வந்து மிதமிஞ்சிய அழுத்தம் வந்து ஏற்படுகிறது. மிதமிஞ்சிய அழுத்தம் ஏற்படும் பொழுது குழாய் அடைப்பு ஏற்படுகிறது. குழாய் அடைப்பு ஏற்படுறதுனால குழாய் வந்து உடைப்பும் ஏற்படுது. இது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து விவசாயிகள் வந்து சரி செய்வதற்கு என்ன செய்கிறாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பைபாஸ் வால்வை பயன்படுத்துகிறாங்க. பைபாஸ் வால்வை பயன்படுத்துகிற முறையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிருக்கு அனுப்பாத அதிகப்படியான நீர் வந்து கிணற்றுக்கே திருப்பி அனுப்பப்படுகிறது. இதில் என்னென்னா, நீரை வந்து கிணற்றில் இறைத்து ஓரளவு தண்ணீரை வந்து மரத்துக்கு அமிச்சிட்டு மீதி தண்ணியை வந்து திருப்பி கிணத்துக்கே விடுற மாதிரியான ஒரு முறையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து வீணாக மின்சாரம் வந்து செலவாகுது. அதே சமயத்தில் வந்து பல சமயங்களில் வந்து மின் பற்றாக்குறையால் மின்சாரம் குறைந்த நேரத்துக்கே விவசாயிகளுக்கு கிடைக்குது. அந்த குறைந்த நேரத்தில் வந்து நான் சொன்ன முறையில் வந்து சொட்டு நீர் பாசனம் செய்யும் பொழுது முழுவதுமாக நீர் பாய்ச்ச முடியாமல் போயிடுது. சில இடங்களில் வந்து சொட்டிகளை பயன்படுத்தும் பொழுது வடிகட்டிகளை வந்து நிறுவுவது வந்து மிக மிக அத்தியாவசியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. அப்படி வடிகட்டிகளை நாம் பயன்படுத்தும் பொழுது வடிகட்டிகளை வந்து சரிவர பராமரிக்காமல் இருந்தோம் என்றால் நீர்ப்பாசனம் செய்வது வந்து கடினமாகிறது, அடைப்பு ஏற்படுகிறது. அது இல்லாமல் வந்து நிறைய இடங்களில் வந்து தொட்டிகளில் வந்து அடைப்பு ஏற்படுகிறது. அடைப்பு எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் உப்புக்கள் போய் வந்து சொட்டிகளை வந்து அடைத்து விடுகிறது. அதனால் வந்து சொட்டிகளில் இருக்கிற உப்புகளை எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னா அமில முறை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சொட்டு நீர் பாசனம் பண்ணும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் வந்து எதிர்கொள்கிறாங்க. அது இல்லாமல் வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டதுனால இப்போ வந்து சாதாரண பம்புகளை வச்சு தண்ணீர் இறைத்தோம் என்றால் முடிவதில்லை. அதனால் பல இடங்களில் கம்ப்ரஸர் பம்பு என்று அழைக்கக்கூடிய ஒரு வந்து காற்றை செலுத்தி தண்ணீரை வெளியே எடுக்கக்கூடிய கம்ப்ரஸர் பம்பை தான் வந்து பயன்படுத்தி நீரை ஆழ்துளை கிணற்றிலிருந்து இறைத்து திறந்த வெளி கிணற்றில் வந்து நிரப்புகிறாங்க. இந்த கம்ப்ரஸர் பம்பில் காற்று அதிக அழுத்தத்துடன் நீருக்குள் செலுத்தப்படுது. அதிக அழுத்தத்தில் காற்றை வந்து நீரில் அனுப்பும் பொழுது நீரில் அதிக அளவு கரி அமில வாயுங்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு, கரி அமில வாயு வந்து தானாக வந்து கரைகிறது. நீரில் அதிக அளவு கரி அமில வாயு கரையும் போது நீரின் அமிலத்தன்மை அதிகமாக ஆழத்தில் உள்ள பாறைகளில் சுண்ணாம்பு கற்களை அதிக அளவில் கரைச்சி எடுத்துக்கிட்டு மேலே வந்துடுது. இந்த சுண்ணாம்பு பாறைகளில் இருந்து கரைஞ்சி வர்ற நீரில் வந்து அதிகமான கால்சியம் உப்புக்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கால்சியம் உப்புக்களோடு நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் செய்யும் பொழுது இந்த நீரை சொட்டு நீர் பாசனத்தில் உள்ள சொட்டிகள் வழியாக அனுப்பும் பொழுது உப்புக்கள் வந்து மிக வேகமாக சொட்டிகளை அடைச்சிருது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துகிற எல்லா விவசாயிகளும் எதிர்கொள்கிறாங்க. இதற்கான சில தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வடிவமைத்து நாங்கள் வந்து சோதனை செய்து அதனுடைய இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை நாங்கள் வந்து செய்து பார்த்துருக்கோம். அதற்கு வந்து முதலாவதாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மரத்துக்கு வந்து 2-4 மில்லிமீட்டர் அளவுள்ள நுண் குழாய்களை இணைக்கும் இணைப்பான்கள், மைக்ரோ டியூப் கனெக்டர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு மரத்துக்கு 2-4 நுண் குழாய்களை இணைக்கும் இணைப்பான்கள், மைக்ரோ டியூப் கனெக்டர். இது வந்து துளைகள் வந்து இது வந்து நல்ல பெருசா இருக்கும். இந்த சொட்டிகளை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த நுண் குழாய் இணைப்பான்களும் வந்து சொட்டிகளில் துளை சொட்டிகள் என்ற வகையை சேர்ந்தவை என்பதை நம்ம வந்து மனதில் கொள்ள வேண்டும். இந்த நுண் குழாய் இணைப்பான்களில் வெளிவரும் நீர் 0.5 kg/cm² அழுத்தத்தில் மணிக்கு 60-70 லிட்டர் வரை இருக்கும். ஒரு மரத்துக்கு வந்து 2 நுண்குழாய் இணைப்பான்கள் நம்ம அமைக்கும் பொழுது ஒரு மரத்துக்கு 120-140 லிட்டர் வரை நீர் கிடைக்கும். இவ்வாறு அமைக்கும் பொழுது நீங்கள் வந்து 16 மில்லிமீட்டர் கடைநிலை குழாய்கள், லேட்ரல் குழாய்கள் என்று சொல்வார்கள், 16 மில்லிமீட்டர் கடைநிலை குழாய்களை பயன்படுத்தும் பொழுது ஒரு குழாயில் வந்து 4-5 மரங்கள் வந்து அமைக்க முடியும். 12 மில்லிமீட்டர் கடைநிலை குழாய்களை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு குழாயில் வந்து 2-3 மரங்கள் மட்டும்தான் வந்து அமைக்க முடியும். சொட்டிகளை பயன்படுத்தும் பொழுது வந்து அதிக அளவு மரங்களுக்கு ஒரே குழாயில் அமைக்க முடியும். ஆனால் நம்ம வந்து நுண் குழாய் இணைப்பான்களை வந்து பயன்படுத்தும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதை விட கொஞ்சம் ஒரு பாதி அளவிற்கான மரங்களை தான் நம்ம வந்து நீர்ப்பாசனம் செய்ய முடியும். அடுத்ததாக நன்கு வளர்ந்த ஒரு தென்னை மரத்துக்கு மரத்தினுடைய பகுதியிலிருந்து 100 cm தூரத்தில் உள்ள வேர்கள் தான் மிக நன்றாக நீர் உறிஞ்சும் திறனுடன் இருக்கும். ஆழவாக்கில் வந்து 20-120 cm அப்படி பார்த்தோம்னா 1-4 அடி ஆழம் உள்ள இருக்கிற வேர்கள் வந்து மிக நன்றாக நீர் உறிஞ்சும் திறனுடன் இருக்கும். ஆகவே தென்னை மரத்தை ஒரு 4-5 அடி ஆரத்தில் வந்து ஒரு வட்டமான ஒரு அகழியை வந்து எடுத்து அந்த அகழிக்குள்ளரை வந்து 2 நுண்குழாய் இணைப்பான்களை மரத்தை சுற்றி அமைத்தோம் என்றால் வந்து நாம் நீர் நிர்வாகத்தை வந்து நன்றாக செய்ய முடியும். தேவையில்லாமல் மரத்தினுடைய பக்கத்தில் நீர் கொடுக்குற நீர் எல்லாமே வந்து வீணாக வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். அதை வந்து தடுப்பதற்கு நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து இது மாதிரியான 4 அடி ஆரம் உள்ள இதில் வந்து ஒரு அகழி மாதிரி, அந்த அகழியினுடைய அளவு வந்து 1 அடி ஆழம் 1 அடி அகலம் இருந்தால் போதுமானது. அந்த அகழிக்குள்ளரை இந்த நுண்குழாய் இணைப்பான்களில் இருந்து வர்ற தண்ணியை வந்து நீங்கள் விடும் பொழுது அந்த தண்ணி வந்து அந்த அகழிக்குள்ளரை மட்டும் நிற்கும். அப்போ வந்து தண்ணி வந்து வீணாக தேவையில்லாத இடத்துக்கு வந்து செல்லாது. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு தென்னை மரத்துக்கு வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை சொட்டு நீர் பாசனத்தில் வந்து நீர் பாசனம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வது வந்து மிக மிக அவசியம். தென்னை மரத்தினுடைய நீர் தேவை வந்து ஒரு நாளைக்கு 80 லிட்டர் முதல் 150 லிட்டர் வரை வந்து தட்ப வெப்பநிலைக்கு ஏற்றவாறு வேறுபடுகிறது. இப்போ தென்னை மரத்திற்கு வந்து சொட்டு நீர் பாசனம் செய்தால் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நீங்கள் 150 லிட்டர் கொடுத்தா போதும். அந்த மாதிரியான 150 லிட்டர் கொடுக்கும் பொழுது தினமும் வந்து ஒரு ஒரு நாளும் நீங்கள் வந்து 150 லிட்டர் கொடுத்தீங்கனாக்க அது வந்து நல்லது அல்ல. இப்போ 150 லிட்டர் நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த அது வந்து ஒரு குறைந்த அளவு மண்ணை தான் வந்து ஈரப்படுத்தும். அந்த குறைந்த அளவு மண்ணுக்குள்ளே தான் வந்து வேர் இருக்கும். அந்த குறைந்த அளவு மண்ணுக்குள்ளே இருக்கிற சத்துக்களை தான் வந்து அது மரம் வந்து எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து செய்த ஆராய்ச்சிகள் மூலம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீர் மேலாண்மை நல்லா செய்யணும் அப்படின்னா ஒரு 3-4 நாள் வரைக்கும் தேவையான நீரை வந்து ஒரே நாளைக்கு கொடுத்துட்றது. இப்போ 4 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செஞ்சால் வந்து நமக்கு வந்து எவ்வளோ தண்ணீர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 லிட்டர் தேவை இருக்கும். இப்போ 600 லிட்டர் தண்ணியை வந்து ஒரே நாள் நம்ம கொடுத்துடணும். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா 600 லிட்டர் தண்ணியை நம்ம கொடுத்தோம் என்றால் கீழே வந்து தண்ணி வீணாக போய்விடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து நன்றாக ஆராய்ச்சி செய்து 600 லிட்டர் தண்ணியை நாங்கள் கொடுத்து மண்ணையெல்லாம் வெட்டி பார்க்கும் பொழுது நீரானது வந்து ஒரு 2-3 அடிக்கு கீழே செல்வதே இல்லை. அந்த மாதிரி செல்லாததுனால் நீர் வந்து வந்து வீணாவதே இல்லை. இந்த மாதிரி செய்யும் பொழுது அதிக அளவு தண்ணீரை கொடுத்து மண்ணை ஈரப்படுத்தும் போது அதிக அளவு வேர்கள் உருவாகும். அதனால் வந்து அதிக அளவு சத்துக்களையும் மரம் மண்ணிலிருந்து எடுக்க முடியும். மேலும் மண்ணிலிருந்து ஆவியாகும் நீரின் அளவும் குறையும். நீர்ப்பாசனம் செய்த முதல் நாளில் வந்து சில நாட்களில் மண்ணின் மேல் பகுதியில் உள்ள ஈரம் காயும். ஆனால் ஆழத்தில் உள்ள நீர் வந்து அதிகமாக ஆவியாகாமல் வேர்கள் உறிஞ்சுவதற்கு மட்டுமே பயன்படும். ஆகவே தான் அதிக நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம், அதிக நாட்கள்னால் 7 நாள் 10 நாள் நாங்கள் சொல்லலை, ஒரு 3-4 நாள் வரைக்கும் அதிக நாட்கள் வந்து இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்வது வந்து தென்னை மரத்தினுடைய ஒரு நாளைய நீர் தேவையையே வந்து அது குறைக்கிறது. குறிப்பாக வந்து கிணற்றில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணீர் மிக குறைவாக இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை 600 லிட்டர் ஒரு மரத்துக்கு கொடுத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் வந்து நல்ல அருமையான ஒரு நீர் நிர்வாகத்தை வந்து உங்களால் செய்ய முடியும். இப்போ வந்து விவசாயிகள் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் இல்லை எல்லா இடங்களிலுமே வந்து தென்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பரை வந்து கவர்மெண்ட்டில் வந்து சப்சிடியில் போட்டு கொடுத்தாலும் கூட சில நாட்களில் ட்ரிப்பரை எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் வந்து இந்த டேப் அப்படிங்கிற ஒரு பாகத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த டேப்பை பயன்படுத்தும் பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 16 மில்லிமீட்டர் உள்ள லேட்ரல் கடைநிலை குழாய்களை பயன்படுத்தும் பொழுது 3 மரங்கள் வர வந்து இந்த டேப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு 3 மரங்களுக்கு இவ்வாறு செய்யும் பொழுது முதல் மரத்துக்கு வர்ற நீர் வந்து அதிக அளவு இருக்கும், ஆனால் கடைசி மரத்துக்கு வர்ற நீர் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். இந்த வேறுபாட்டை களைவதற்கு வந்து விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் மரத்தில் இருக்கிற அந்த துளையினுடைய விட்டத்தை குறைக்கிற மாதிரி அதில் ஒரு சின்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். அதை வந்து கட்டுப்படுத்தி முதல் மரத்துக்கும் கடைசி மரத்துக்கும் வந்து போகிற தண்ணியினுடைய அளவை வந்து ஒரு அளவுக்கு தோராயமாக வந்து எல்லா மரத்துக்கும் ஒரே அளவுக்கு போகிற மாதிரி அவங்க செய்து கொள்ளும் பொழுது எல்லா மரத்துக்கும் வந்து நீர் நன்றாக செல்லும். இது மாதிரி செய்யும் பொழுது வந்து விவசாயிகள் தாராளமாக வந்து சொட்டு நீர் பாசனத்திலேயே உரப்பாசனமும் பண்ணலாம். உரப்பாசனம் பண்ணும் பொழுது வந்து யூரியாவை வந்து ஒவ்வொரு தடவையும் நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது யூரியாவை வந்து கரைச்சி கொடுக்கலாம். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து யூரியாவினுடைய தன்மை வந்து நன்றாக தெரியும். ஒரு தடவை நம்ம யூரியாவை உள்ளுக்குள்ளார மண்ணுக்குள்ளார போட்டுட்டோம் அப்படின்னா அந்த யூரியா என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து யூரியா வந்து அமோனியமாக மாறுது. அமோனியம் வந்து அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது. பாசிட்டிவ் சார்ஜு இது வந்து என்னென்னா, மண்ணில் இருக்கிற இந்த கிளே பார்ட்டிக்கல்ஸ்னு சொல்கிற களி துகள்களோட வந்து நல்லா ஒட்டிக்கும். ஒட்டிட்டு அது வந்து மண்ணை விட்டு எளிதில் அகலாது. ஆனால் அதே மாதிரியான அந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேயே வந்து அந்த யூரியா வந்து அமோனியமாக மாறி அது அப்படியே இருப்பதில்லை. அமோனியம் வந்து கொஞ்ச நாளில் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்பட்டு அந்த அமோனியம் வந்து நைட்ரேட்டாக மாறிவிடுகிறது. நைட்ரேட்டாக மாறும் பொழுது அதனுடைய மின் புலம் வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். நெகட்டிவ் சார்ஜாக மாறும் பொழுது அது வந்து மண்ணில் வந்து ஒரு ஒட்டாத்தன்மையை வந்து அதற்கு ஏற்படுவதால் நைட்ரேட்டாக ஆன பிறகு அந்த நைட்ரேட்டுங்கிற உரம் வந்து பயிருக்கு ரொம்ப தேவையாக இருந்தாலும் கூட அந்த நைட்ரேட் உரம் வந்து மண்ணை விட்டு எளிதில் அகன்று விடுகிறது. நீங்கள் நீர்ப்பாசனம் கொஞ்சம் அதிகம் செய்தாலோ அல்லது மழை பெய்தாலோ வந்து அந்த யூரியா வந்து நைட்ரேட்டாக மாறிய பிறகு வெகு எளிதிலே வந்து மண்ணை விட்டு அகன்றுவிடும். அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு 2 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கோ ஒரு தடவை யூரியாவை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தென்னைக்காகட்டும் எந்த பயிருக்காகட்டும் வந்து அந்த உர பயன்பாட்டு திறன் வந்து நன்றாக இருக்காது. ஆனால் சொட்டு நீர் பாசனம் பண்ணும் பொழுது யூரியாவை வந்து நீங்கள் அதிகபட்சமாக ஒவ்வொரு முறையும் வந்து எவ்வளவு ஒரு மரத்துக்கு தேவையோ அந்த அளவிற்கு வந்து யூரியாவை நீங்கள் தண்ணீரில் கரைத்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய மகசூல் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். வந்து ஒரு மரத்தில் வந்து 150-250 காய்கள் வந்து ஒரு வருடத்திற்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய விவசாயிகள் சொல்கிறாங்க. அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி தழைச்சத்தை வந்து சொட்டு நீர் பாசனத்தில் கலந்து கொடுக்குறாங்களோ அவர்களால் தான் முடியும். மணிச்சத்தை பொறுத்தவரையிலையும் வந்து நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் வந்து கொடுப்பது நல்லதில்லை. மணிச்சத்துக்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற உரம் வந்து டிஏபிங்கிற டைஅமோனியம் ஃபாஸ்ஃபேட்டு அல்லது சூப்பர் ஃபாஸ்ஃபேட்டுங்கிற உரம். அந்த சூப்பர் ஃபாஸ்ஃபேட்டையோ டிஏபிங்கிற உரத்தையோ நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது சொட்டு நீர் பாசனத்தில் கரைத்து கொடுத்தீர்கள் என்றால் அது வந்து எளிதில் அடைச்சிரும். ஆனால் நீங்கள் வந்து நேராக வந்து மண்ணிலேயே இடலாம். மண்ணிலேயே இடுறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அந்த மணிச்சத்து உரங்கள் வந்து மண்ணை விட்டு எளிதில் அகழ்வதில்லை. அதனால் நீங்கள் வந்து இந்த மணிச்சத்து உரங்களை வந்து எப்பொழுதுமே வந்து நேராக வந்து மண்ணிலேயே இடுவது நல்லது. அடுத்ததாக வந்து சாம்பல் சத்து உரங்கள். சாம்பல் சத்து உரத்துக்கு வந்து அதிகமாக விவசாயிகள் பொட்டாஷை பயன்படுத்துகிறீங்க. பொட்டாஷில் வந்து வெள்ளை பொட்டாஷு சிவப்பு பொட்டாஷ் அப்படிங்கிற 2 பொட்டாஷ் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே அளவு சத்து கொண்டது தான். ஒன்றுத்தில் வந்து சிவப்பில் இருக்கிறது வந்து கொஞ்சம் இரும்பு இருக்குது. அந்த இரும்பு வந்து கொஞ்சம் லேசாக சொட்டிகளை அடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதனால் எப்பெல்லாம் முடியுதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து வெள்ளை பொட்டாஷை வந்து பயன்படுத்துங்க. அதனால் வெள்ளை பொட்டாஷ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து சிவப்பு பொட்டாஷை பயன்படுத்தக்கூடாது என்பது இல்லவே இல்லை. சிவப்பு பொட்டாஷை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வெள்ளை பொட்டாஷ் கிடைக்காத பொழுது சிவப்பு பொட்டாஷை தாராளமாக பயன்படுத்தலாம். அது வந்து சொட்டிகளை போய் வந்து அடைக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே பொட்டாஷ் உரங்களை வந்து நல்லா ஒரு நாளைக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்ச பிறகு கிடைக்கிற அந்த நல்ல உரம் கலர்ந்த தண்ணீரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் கீழே இருக்கிற கசிவுகளை எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த கசிவுகளை நீங்கள் வந்து அதை வந்து சொட்டு நீர் பாசன கருவிகளில் அனுப்பிச்சிங்கன்னா அடைச்சிரும். ஆனால் அதில் ஓரளவுக்கு எஞ்சிய உரங்கள்லாம் இருக்கும். அந்த எஞ்சிய உரங்களை நீங்கள் நடந்து போகும் பொழுது வந்து நேராக மண்ணில் இட்டுடலாம். அந்த நல்ல கரைசலை மட்டும் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல விதமான பொட்டாஷ் உரங்களை வந்து கலந்து கொடுக்கும் பொழுது காயினுடைய தரம் நல்லாயிருக்கும். இது மாதிரி சொட்டு நீர் பாசனத்தை நன்றாக பயன்படுத்தி விவசாயிகள் வந்து தென்னையில் வந்து நல்ல மகசூல் பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு வந்து நான் இதுவரை சொல்லிய விஷயங்களில் வந்து நிச்சயமாக நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த மாதிரியான சந்தேகங்களை வந்து நீங்கள் நேரடியாக என்னுடனே வந்து தொலைபேசியில் பேசி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கான என்னுடைய தொலைபேசி எண்களையும் நான் இப்போ சொல்கிறேன். என்னுடைய பெயர் வந்து ரவிக்குமார். நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கேன். நான் என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9865113161. நான் மீண்டும் சொல்கிறேன், 9865113161.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தென்னைக்கு சொட்டு நீர் பாசன முறைகள் பற்றி முனைவர் ரவிக்குமார் அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.